அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 20 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியிருக்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையின் சம்பூரில் காணிகளை இழந்த மக்களின் நிலங்கள் அடுத்த மாத இறுதியில் மக்களுக்கு திரும்ப தரப்படும் என்று அரசு கூறியிருப்பது பற்றிய செய்தி, யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மாசு குறித்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு,
உடம்புக்கு தீங்கு பயக்கக்கூடிய பீடெக்ஸ் பதார்த்தம் இல்லை என்ற முடிவுக்கு மட்டும்தான் நாம் வந்திருக்கின்றோம். இந்த நிலையில் நாங்கள் இதை குடிப்பதற்கு அது உகந்தது என்று விஞ்ஞான ரீதியாக நாங்கள் சொல்ல முடியாது.
இலங்கையின் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை அகற்ற உறுதியளித்த மைத்திரிபால அரசு கொண்டு வந்திருக்கும் 19வது சட்ட திருத்த மசோதா அதை செய்யுமா என்பது குறித்த ஒரு பேட்டி,
ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இந்த நிறைவேற்று அதிகார முறை ஒழிப்பதில் அதிக ஆர்வம் காட்டாத ஆளுந்தரப்பினுடைய பிரதிநிதியாக மாறியிருக்கின்றார்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிடம் வங்கதேசம் நேற்று தோற்றதை அடுத்து அங்கு எழுந்த சர்ச்சை பற்றிய செய்தி குறிப்பு, இந்தியாவில் மோடி அரசு கொண்டு வந்திருக்கும் நில ஆர்ஜித மசோதாவுக்கு எதிராக திமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் சங்கீதா ராஜன் ஆகியோர்.
ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் நடைபெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த 2 மசூதிகளில் நடந்தன. ஒரு தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல் மக்கள் கூட்டம் அதிகம் இருந்த இடத்தில் நிகழ்த்தப்பட்டது. அதனால் பயந்து மக்கள் மசூதியின் கேட்டுகளை தாண்டி ஓட முயன்றபோது மற்றொரு குண்டு வெடித்தது. கடந்த இலையுதிர் காலத்தில் ஷியா கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட சனாவில் அவர்களின் ஆதரவாளர்களான ஹவுதிக்கள் எனப்படும் பிரிவினர் இந்த 2 மசூதிகளிலும் தொழுகைக்காக வருவது தெரிந்த விஷயம் என்று செய்தியாளர்கள் கூறுகின்றனர். ஷியா கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட பின்னர் சனாவில் அவர்களுக்கும் பல்வேறு பிரிவினருக்கும், குறிப்பாக ஏமன் நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருந்து இயங்கும் அல்கொய்தா அமைப்பிற்கும் விசுவாசமான தீவிரவாதிகளுக்கும் இடையில் கடுமையான முறுகல் நிலை இருந்து வருகிறது.
ஈரானிய அதிபர் ஹசான் ருஹானியின் தாய் இறந்ததை அடுத்து ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய பேச்சுவார்த்தை அதிகாரிகள் தெஹ்ரான் நகருக்கு திரும்பி செல்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொள்வதாக இருந்த திட்டமும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இறுதி ஒப்பந்தத்திற்கான சுய காலக்கெடு அடுத்த மாத இறுதியில் முடிவடைவதை அடுத்து இன்று ஒரு மேலோட்டமான உடன்பாடு எட்டப்படும் என்று நம்பப்பட்டிருந்தது. வியாழனன்று பேசிய ஐரோப்பிய பேச்சுவார்த்தை அதிகாரி ஒருவர் ஒப்பந்தம் எட்டப்பட இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்கும்.
2018 ஆண்டில் ரஷ்யாவில் நடக்கவுள்ள உலகக்கோப்பை கால்பந்தாட்டங்களில் பங்கேற்கவுள்ள விளையாட்டு வீரர்களின் தாய் கிளப்புகளுக்கு 209 மில்லியன் டாலர்களை தருவதற்கு உலக கால்பந்தாட்ட விளையாட்டை நிர்வகிக்கும் அமைப்பான ஃபிஃபா சம்மதித்துள்ளது. அதே அளவு பணத்தை 2022 ஆண்டில் கட்டாரில் நடக்கவுள்ள போட்டிக்கும் ஃபிஃபா வழங்கவுள்ளது. இந்த பணம் கடந்த ஆண்டு பிரேசிலில் நடந்த உலகக்கோப்பை ஆட்டத்தின்போது விளையாடிய வீரர்கள் சார்ந்திருந்த கிளப்புகளுக்கு வழங்கப்பெற்ற 70 மில்லியன் டாலர்களை விட மிகவும் அதிகமானது. ஐரோப்பிய அணிகளின் கூட்டமைப்பு இந்த முடிவை வரவேற்றுள்ளது. ஐரோப்பாவில் கிளப் அளவிலான கால்பந்து போட்டிகள் நடக்கும் காலகட்டத்தில் கத்தாரில் உலகக்கோப்பை நடைபெறவுள்ளதால் அந்த கிளப்புகளுக்கு ஏற்படும் இழப்பை சரிசெய்ய எழுந்த கோரிக்கைகளுக்கு இந்த ஒப்பந்தம் முடிவு கட்டக்கூடும் என செய்தியாளர்கள் கூறினர்.
கடன் நெருக்கடியில் போராடும் கிரேக்க நாட்டிற்கு 2 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள வளர்ச்சி நிதிகளை வழங்க ஐரோப்பிய ஆணைக்குழு முன்வந்துள்ளது. ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் ஜான் குளோத் யூங்கர் அவர்கள் கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் சீப்ராஸ் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்திய பிறகு இந்த சலுகையை முன்வைத்துள்ளார். கிரேக்கத்தில் நிலவும் இளைஞர்களின் வேலையின்மை போன்றவற்றை இலக்கு வைத்து சமூக இணக்கத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் முயற்சிக்கு உதவ இந்த பணம் வழங்கப்படும் என்று ஜான் குளோத் யூங்கர் தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தானில் வியாழனன்று பள்ளிவாசல் ஒன்றில் நுழைந்து குரான்களுக்கு தீ வைத்திருந்த ஒரு பெண்ணின் கொலை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கானி உத்தரவிட்டுள்ளார். காபூலில் உள்ள அந்த பள்ளிவாசலில் இருந்து அப்பெண் வெளியே இழுத்து வரப்பட்டு கும்பல் ஒன்றினால் அடித்துக் கொல்லப்பட்டிருந்தார். பின்னர் அப்பெண்ணின் உடலையும் அக்கும்பல் எரித்திருந்தது. இந்த கொலை தொடர்பில் போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். அந்த பெண்ணுக்கு நெடுநாளாக மனநல பிரச்சினை இருந்து வந்ததாக அவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். குரானை இழிவுபடுத்தியதாகவோ இறை தூதர் முகமதுவை அவமானப்படுத்தியதாகவோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது பொதுமக்கள் ஆத்திரமிக்க தாக்குதல்களை நடத்துவது என்பது அண்டை நாடான பாகிஸ்தானில் அடிக்கடி நடந்திருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் அரிதாகவே நடந்துள்ளது.
ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோர சென்று நவரு தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை பாலுறவுக்கு இணங்க வைப்பதற்காக தடுப்பு முகாம் காவலர்கள் அவர்களுக்கு கஞ்சா கிடைக்க உதவினார்கள் என்று ஆஸ்திரேலிய அரசு நடத்தியுள்ள புலனாய்வு கண்டறிந்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கே சம்பூரின் நிலத்தை இழந்த மக்களுக்கு அவர்களின் காணிகள் மீண்டும் அடுத்த மாத இறுதிக்குள் திரும்ப தரப்படும் என்று இலங்கை அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேச மக்கள் அடுத்த மாதம் பிற்பகுதியில் அவர்களின் சொந்த இடங்களில் மீள குடியேற்றப்பட இருப்பதாக புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சம்பூர் பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பாக இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதனும் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் சம்பூர் பிரதேசத்தில் முதற்கட்டமாக முதலீட்டு ஊக்குவிப்பு வளையத்துக்கென்று கடந்த அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்ட காணிகள் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கப்படும் என்றும் கூறினார்.
முக்கியமாக ரெண்டு விடயங்களை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். முதலாவதாக பியூஐ ப்ரொஜெக்டினுடைய காணி 818 ஏக்கர் காணியை எங்களுக்கு அந்த உரித்தான அந்த மக்களுக்கு அதை கொடுப்பதாக கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கின்றது. அதற்கேற்றவாறு இன்று எங்களுக்கு அந்த விடயங்களை நாங்கள் கலந்தாலோசித்தோம். இந்த விடயங்களுக்கு செய்ய வேண்டிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ் என்று சொல்லுவோம், அவைகளை எல்லாம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் கொடுத்து அதற்கு பிறகு காணி அமைச்சருக்கும் கொடுத்து அவருடைய கையொப்பத்தை எடுத்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கும் 30ஆம் தேதிக்கும் இடையிலே இந்த காணிகளை அவர்கள் போடு நாங்கள் கொடுப்போம் என்றுதான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் 237 ஏக்கர் கடற்படையின் கையிலே இருக்கின்ற அந்த காணி, அந்த காணியையும் நாங்கள் திருப்பி கொடுப்பதற்காக கடற்படை வீரர்களினுடைய தலைவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எங்களுடைய கவர்னர் அவர்கள் கூறினார்கள், திருக்கண்ணாமலை பகுதியிலே ஒரு 1200 ஏக்கர் காணியை திருப்பி மக்களுக்கு கொடுப்போம் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றோம்
என்றும் தெரிவித்துள்ள புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் அந்த பிரதேசத்தில் இந்திய அனல் மின் நிலையத்துக்கான காணி ஒதுக்கீடு தொடர்பில் கருத்து கூறுவதை தவித்து கொண்டார். அரசாங்கத்தின் இந்த முடிவு தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன் தமது பிரதேச மக்களின் 10 வருட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இது என்கின்றார்.
முதலீட்டு சபைக்கு கையகப்படுத்தப்பட்ட காணி சட்ட ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. அதே போல கடற்படை முகாம் அமைந்துள்ள பகுதி கடற்படையினர்கள் கையளிப்பதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் என்ற நிலை இருந்தது. இரண்டுமே சாத்தியமற்ற நிலை என்று இருந்தது. இன்று அது சாத்தியம் என்ற நிலைக்கு இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சமூக மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி மட்டுமல்ல, நல்லாட்சியை நோக்கி எடுத்து வைத்த ஒரு அடியாக கூட இதை பார்க்கலாம். சமூக மக்களுடைய அனைவருடைய மனங்களிலும் இன்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதேவேளை இந்திய உதவியுடனான அனல் மின் நிலையத்துக்கென ஒதுக்கப்பட்ட காணி 540 ஏக்கர் அரசாங்க காணிகள் பெருமளவாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுடைய வயல் காணிகள் இருக்கின்றது. சுமார் 70 ஏக்கர் வரையிலான வயல் காணிகள் அந்த பிரதேசத்துக்குள் இருக்கின்றன. எனவே அந்த வயல் காணிகள் தொடர்பாக எதிர்காலத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் குடியேற்றத்துக்கும் அனல் மின் நிலையத்துக்கும் தொடர்பில்லாவிட்டாலும் கூட சூழல் பாதிப்பு என்ற வகையில் சில பிரச்சனைகளை இப்பிரதேசத்து மக்கள் எதிர்கொள்ள வேண்டித்தான் ஏற்படும்
என்றும் குறிப்பிட்டார் குமாரசாமி நாகேஸ்வரன்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டம் சுன்னாகத்தில் மின் நிலையம் ஒன்றின் காரணமாக நிலத்தடி நீர் மாசடைவதாக வந்த செய்திகளை அடுத்து அந்த பிரச்சினையை ஆராய்ந்த குழு ஒன்று நிலத்தடி நீர் மாசடையவில்லை என்று தெரிவித்திருக்கின்றது. ஆனால் குடிப்பதற்கு ஏற்ற தரம் அந்த நீருக்கு இருக்கிறதா என்பதை ஆராய மேலதிக ஆய்வுகளை அது பரிந்துரைத்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்குடா நாட்டின் சுன்னாகம் பிரதேசத்தில் நிலத்தடி நீரில் ஆபத்தான நஞ்சு மாசுகள் இல்லை என்று அந்த பிரதேசத்தின் நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்திருப்பது தொடர்பாக ஆய்வு நடத்திய நிபுணர் குழு இன்று தெரிவித்திருக்கின்றது. சுன்னாகம் பகுதியில் இயங்கி வந்த தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் ஒன்று தனது இயந்திரங்களிலிருந்து பெரும் அளவிலான கழிவு எண்ணெயை நிலத்திற்குள் விட்டதாகவும் அதன் காரணமாக சுன்னாகம் பிரதேசத்தில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் கலந்து நீர் மாசடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கழிவு எண்ணெய் தொடர்ந்து பல பகுதிகளுக்கும் பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து நிலைமைகளை கண்டறிவதற்காக வடமாகாண சபை, யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 9 பேர் கொண்ட நிபுணர் குழு ஒன்றை நியமித்திருந்தது. அந்த குழுவே சுன்னாகம் பிரதேசத்தின் நீரில் ஆபத்தான நஞ்சு மாசுகள் இல்லை என தனது முதற்கட்ட ஆய்வின் பின்னர் இடைக்கால அறிக்கையை வடமாகாண சபையிடம் சமர்ப்பித்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தெரிவித்திருக்கின்றது. இதுபற்றி இந்த குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராகிய யாழ் பல்கலைக்கழக ரசாயனத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி குகமூர்த்தி வேலாயுதமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
சுன்னாகம் பவர் ஸ்டேஷனை மையமாக வைத்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 8 திசைகளிலும் 200 மீட்டர் வித்தியாசத்தில் மாதிரி வலையமைப்பை ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் நீர் மாதிரிகளை சேகரித்தோம். அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்ற நீர் மாதிரிகளில் உடலுக்கு தீங்கு பயக்கக்கூடிய பென்சீன், தொலியின், ஈத்தைல் பென்சீன், சைலீன் போன்ற பதார்த்தங்கள் அங்கு காணப்படவில்லை. இதன் போது 85% கிணறு நீர் மாதிரிகளில் எந்த விதமான பிடெக்ஸ் பதார்த்தங்களும் எங்களுக்கு அறியப்படவில்லை. அத்துடன் 15% கிணற்று நீர் மாதிரிகளில் சர்வதேச நியம அளவு என்று சொல்லும் அளவிற்கு 200 மடங்கு குறைவான அளவில் தான் அந்த பிடெக்ஸ் என்னும் பதார்த்தங்கள் அங்கு அளவிடப்பட்டிருந்தன
என்றார் வேலாயுதமூர்த்தி அவர்கள். முதற்கட்ட ஆய்வுகள் முடிவடைந்துள்ள போதிலும் இந்த முதற்கட்டத்தில் சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரிகள் மேல் ஆய்வுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதி நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
உடம்புக்கு தீங்கு பயக்கக்கூடிய பிடெக்ஸ் பதார்த்தம் இல்லை என்ற முடிவுக்கு மட்டும்தான் நாம் வந்திருக்கின்றோம். இந்த நிலையில் நாங்கள் இதை குடிப்பதற்கு அது உகந்தது என்று விஞ்ஞான ரீதியாக நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் இந்த நீர் மாதிரிகளை மேலும் மேலதிக ஆய்வுகளுக்காக சிங்கப்பூர் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பியுள்ளோம். அங்கு அவர்கள் இன்னும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் கிடைத்த பின்புதான் நாம் இந்நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்லதா என்ற அந்த முடிவை நாங்கள் மேற்கொள்ள முடியும்.
அப்ப இந்த தண்ணி வந்து வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்றீங்களா?
வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும், மேலதிக முடிவுகளை பார்த்துத்தான் குடிப்பதை பற்றி யோசிக்க முடியும்
என்றார் வேலாயுதமூர்த்தி அவர்கள். 2 கட்டமாக அடுத்த 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணறுகளின் நீர் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளதுடன் நிலத்தில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றதா என்பது பற்றியும் மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறுகின்றார்.
நிலத்தை ஸ்கேன் மூலம் ஆய்வு செய்யப்படுகின்ற GPR எனப்படும் இயந்திரத்தை கொழும்பிலிருந்து இங்கு கொண்டு வந்து NBRO-வின் உதவியுடன் இங்கு கொண்டு வந்து நிலத்தை 90 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் மூலம் ஆய்வு செய்து நிலத்தின் தன்மையில், அதாவது மண்ணின் தன்மையில் ஏதாவது மாற்றம் தென்படுகின்றதா, அதாவது மண்ணினுடைய அமைப்பு குழப்பப்பட்டிருக்கின்றதா என்பதை அறிவதற்காக 25-26 தேதிகளில் இந்த GPR என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கு கொண்டு வரப்பட இருக்கின்றது. அதற்கு கொழும்பிலிருந்து அதிகாரிகளும் இங்கு வருகிறார்கள். அத்துடன் ITI தனது 2 கட்ட ஆய்வுகளுக்காக, அதாவது அடுத்த 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் உள்ள நீர் மாதிரிகளை ஆய்வு செய்வதற்காக இங்கு 23-24 தேதி மீண்டும் இங்கு வருகிறார்கள். நாங்கள் தடைத்திறன் பரிசோதனை மூலம் மண்ணின் இயல்பு, அதாவது என்ன 120 அடிக்கு நாங்கள் அதனுடைய மண்ணினுடைய அமைப்பை சோதிப்பதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அத்துடன் இந்த ஃபியூவல் ஒடிட்டிங் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தையும் நாங்கள் அடுத்ததாக செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம்
என்றார் யாழ் பல்கலைக்கழக ரசாயனவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி குகமூர்த்தி வேலாயுதமூர்த்தி அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் இளம் பெண் ஒருவர் கடந்த ஆண்டு கடத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்குன்றில் இலங்கை அமைச்சர் ராஜித சேனரத்னவை நீதிமன்றம் ஒன்று விளக்கம் தருமாறு உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
யுவதி ஒருவரை கடத்திச் சென்று பலவந்தமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக முன்வைக்கப்பட்டுள்ள புகார் ஒன்று சம்பந்தமாக விளக்கமளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அமைச்சர் ராஜித சேனரத்ன, அவரது மகன் எக்ஸாத் சேனரத்ன உட்பட சில நபர்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தான் சமர்ப்பித்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்பே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக கடத்தப்பட்டதாக கூறப்படும் யுவதியின் தந்தையான காமினி ரணசிங்க தெரிவித்தார். இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரரின் 16 வயதுடைய மகளை அமைச்சர் ராஜித சேனரத்னவின் மகன் எக்ஸாத் சேனரத்ன கடந்த 2014 பிப்ரவரி 24 கடத்தி சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். இது சம்பந்தமாக அமைச்சர் ராஜித சேனரத்னவுக்கு முறைப்பாடுகளை மேற்கொண்ட போதிலும் அமைச்சர் தனக்கு தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று மனுதாரர் தெரிவித்தார். போலீசாருக்கு முறைப்பாடுகளை மேற்கொண்ட போதிலும் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மகளுக்கு போலீசார் தவறியுள்ளதாக மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனது மகளை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த மனுதாரர், பலவந்தமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது மகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் தரப்புக்கு உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2 நீதிமன்றத்தில் விளக்கமளிக்குமாறு அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் தரப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை தான் நிராகரிப்பதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்திருந்தார். இவ்வாறான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் போது ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டுமென்றும் தெரிவித்தார் அமைச்சர் ராஜித சேனாரத்ன.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் மீண்டும் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் தலைநகர் கொழும்பில் உருவாகி வரும் துறைமாநகர் திட்டத்தை மைத்ரிபால சிறிசேன அரசு இடைநிறுத்தி வைத்திருக்கும் நிலையில் இந்த திட்டத்தை முடக்குவதோ அல்லது ரத்து செய்வதோ எதிர்காலத்தில் இதுபோன்ற வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கைக்குள் வருவதை பாதிக்கும் என்ற அச்சங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இது குறித்த அச்சங்கள் சரியானவைதானா என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு உள்வருகிறது என்று சொன்னால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் அல்லது பல்வேறு நன்மை தீமைகளையும் ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு நிறுவனம் அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே மூலதனத்தை கொண்டு வரும். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவ்வாறான மூலதனம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த விஷயத்தை நாங்கள் அணுக வேண்டும். ஒரு முதலீடுகின்ற நாட்டை பொறுத்தவரையிலே இவ்வாறான ஒரு நிறுத்தி வைக்கின்ற ஒரு நடவடிக்கை ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படும். இது எவ்வாறு வெளிநாடுகளிலே அல்லது வெளிநாட்டு தூதரங்கள் வாயிலாக எவ்வாறு புரிந்து கொள்ளப்படும் என்பதன் அடிப்படையிலே எதிர்காலத்திலே இலங்கைக்கு வரக்கூடிய முதலீடுகளிலே ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இந்த முதலீடுகளை அனுமதிக்கின்ற போது அந்த அனுமதிக்கின்ற நாடு இது விஷயமாக ஏற்கனவே இந்த சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவை சொல்லி இருக்க வேண்டும். இடைநடுவிலே அதை நிறுத்துவது என்பது ஒரு பிழையான சமிச்சையைத்தான் வழங்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம்.
கடந்த காலங்களையும் இது போன்று வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு குறிப்பிட்ட நாடு என்றில்லாவிட்டாலும் கூட சிறிய அளவில் முதலீடு செய்பவர்கள் இலங்கையில் முதலீடு செய்வது தொடர்பில் ஒரு அளவுக்கு கவலைகளை வெளியிட்டுத்தான் வந்திருக்கின்றார்கள் சில தகவல்கள் கூறுகின்றன.
இலங்கையில் இருக்கக்கூடிய முதலீட்டுக்கு வாய்ப்பான சூழல்கள் பொருத்தமானதாக இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களுடைய தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். கொள்கை அடிப்படையிலே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வருகை என்று வரவேற்றாலும் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் ஏனைய அரசியல் சூழல்கள், அதாவது ஒரு முதலீட்டாளர் இலங்கைக்கு வருகிற போது முதலீட்டு தீர்மானத்தை எடுக்கின்ற போது பல விஷயங்களை கவனத்திலே கொள்வார். இந்த முதலீடானது எவ்வாறான லாபத்தை கொண்டு வரும், அதுதான் முக்கியம். ஆகவே இந்த முதலீடுகின்ற ஒரு நாடு தன்னுடைய லாபம் மற்றும் செலவுகளை அடிப்படையாக கொண்டுதான் இதை மேற்கொள்ளும். எனவே கடந்த காலங்களிலும் கூட இலங்கைக்கு வர வேண்டிய பல முதலீடுகள் வெளிநாடுகளை நோக்கி சென்றிருக்கின்றன. ரெண்டு காரணங்கள். ஒன்று, இலங்கையில் இருக்கக்கூடிய ஊழிய செலவு அதிகம், இலங்கையில் எரிபொருள் செலவுகள் அதிகம். ஆகவே இந்த ரெண்டும் முக்கியம் ஒரு நாடு இங்கே முதலீடு செய்கின்ற போது. மூன்றாவது, அவ்வாறு வருகின்ற நாடுகளிடமிருந்து அவ்வாறு வருகின்ற நிறுவனங்களிடமிருந்து அரசியல் ரீதியாக ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட கமிஷன் போன்ற நடவடிக்கைகளும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்ததாக பல ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட முதலீட்டு திட்டம், இந்த துறைமுக நகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் சில கரிசனைகளை முன்வைத்து தான் இந்த திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருக்கின்றது. அது இரண்டு மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அது பொருளாதார ரீதியில் ஒரு லாபம் தரக்கூடியது அல்ல என்பது போன்ற, அல்லது பொருத்தமற்ற முதலீடு என்பது போன்ற குறிப்பும், அடுத்தது சுற்றாடல் தொடர்பான பாதுகாப்பு அங்கீகாரங்கள் சரியாக பெறப்படவில்லை என்பது போன்ற இரண்டு குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் இந்த விஷயத்தை இலங்கை அரசாங்கம் இடைநிறுத்தியிருப்பது போல தெரிகின்றது. அதனை எப்படி பார்க்கிறீர்கள்?
உண்மையாக இவ்வாறான ஒரு திட்டம் இலங்கைக்கு அவசியமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்தவரையிலும் இவ்வாறான ஒரு திட்டம் இலங்கைக்கு அவசியம், இந்த சூழ்நிலையிலே அவசியம் என்று நான் நோக்கவில்லை. ஏனென்றால் இதே போல ஏற்கனவே இரண்டு வெள்ளை யானைகள் ஏற்கனவே இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று மத்தளை விமான நிலையம், மற்றது அம்பாந்துறை துறைமுகம். இந்த ரெண்டுமே பெரிய பாரிய முதலீடுகளோடு மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இப்போது அந்த ரெண்டு திட்டங்களுமே பிழையாக பொய்த்து போன திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. எனவே அது போன்ற ஒரு திட்டமாக இது வந்துவிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்றால் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு இவ்வாறான முதலீடுகளை விட இலங்கையிலே கைத்தொழில் முயற்சிகளை, கைத்தொழில் உற்பத்தியை பெருக்கக்கூடிய முதலீடுகளை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த முதலீடு வெறுமனே மேட்டுக்குடியினரை திருப்திப்படுத்தக்கூடிய வாறான களியாட்டங்களை அடிப்படையாக கொண்ட அல்லது சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்ட திட்டங்களை மட்டுமே முன்னுறுத்தி செய்யப்படுகின்ற ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் இலங்கையர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது.
இந்த நிலைமைகள் தொடர்கின்ற பட்சத்தில் இந்த திட்டம் எவ்வாறு கையாளப்பட வேண்டும்?
இந்த திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம், அதுவும் உலகத்திலேயே முதல் தர பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய சீனாவினுடைய ஒரு முதலீட்டின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் இலங்கைக்கு கிடைக்கின்ற மொத்த முதலீடுகளுடைய அளவே இதனுடைய 3 மடங்கு என்று சொல்லலாம். அதிலே 3ல் ஒரு பகுதியை கொண்டதாக ஒரு திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்த ஆரம்பித்த பொழுது, அது ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது, அதை நிறுத்தி தடுத்து நிறுத்துகின்ற போது அது அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடும். பொருளாதார ரீதியிலும் நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னது போல முதலீட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிப்பது போலவும் இதை கொள்ள முடியும்.
பேராசிரியர் கணேசமூர்த்தி, இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் பதவியேற்ற உடன் 100 நாட்களுக்குள் நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை அகற்றப்போவதாக உறுதியளித்தார். ஆனால் புதிய அரசு கொண்டு வந்திருக்கும் 19வது சட்டத்திருத்த மசோதா இதை இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அகற்றுவதற்கு பதிலாக அதன் அதிகாரங்களை சற்று குறைப்பதையே முன்வைக்கிறது. இந்த நிலையில் இது அரசு இந்த விஷயத்தில் பின்வாங்குவதை காட்டுகிறதா என்று மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான வித்யாதரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார். ஜெயபிரகாஷ்,
இலங்கையுடைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி சட்ட விலக்கு அளிக்கப்பட்டவர், அவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற ஏற்பாடு மாற்றப்படுகிறது. அவருக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனுவை எந்த ஒரு பிரஜையும் அதற்கான காரணங்களின் அடிப்படையிலே வழக்கு தொடரக்கூடிய ஏற்பாடுகள் புதிதாக கொண்டு வரப்படுகின்றன. நாடாளுமன்றத்தை இதேக்க அதிகாரமாக ஜனாதிபதி கலைக்கின்ற முறைமையிலே சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. 4.5 வருடங்கள் நாடாளுமன்றம் தானாக விரும்பி கோராத வகையில் வரையில் ஜனாதிபதியால் கலைக்க முடியாது என்ற ஏற்பாடு கொண்டு வரப்படுகிறது. 2 தடவைக்கு மேல் ஒருவர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட முடியாது என்ற ஏற்பாடு கொண்டு வருகிறார்கள். அமைச்சர்களுடைய செயலாளர்களை நேரடியாக ஜனாதிபதி நியமிக்கும் முறைமைகளிலே சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து பிரதமரோடும் நாடாளுமன்றத்தோடும் சேர்ந்து அந்த விடயங்களை அவர் செய்கின்றது போன்ற சில விவகாரங்கள் கொண்டு வரப்படுகின்றன.
நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்துதான் மைத்ரிபால சிறிசேன கடந்த தேர்தலில் போட்டியிட்டார். அப்படியான ஒரு மாற்றம் நடந்ததாக தெரியவில்லையே.
யானை பசுக்கு சோழப்புரை போடுவது போன்ற ஒரு விடயமாகத்தான் தோன்றுகின்றது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எதிர்கட்சியினுடைய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அவர் 48 பொது நிறுவனங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார், பல பிரஜைகள் குழுக்கள் உட்பட பலவற்றோடு. வெளிப்படையாக அவர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை கூறியிருந்தவர். இப்போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தான் நாட்டினுடைய தலைவர் என்ற பாணியிலே புதிய திருத்தத்தை கொண்டு வருகிறார். பிரதமருக்கு பதில் சொல்லுகின்ற அல்லது நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்லுகின்ற பிரதமரின் தலைமையிலான ஒரு அதிகாரத்தில் உள்ள நாட்டை உருவாக்குவது என்ற வாக்குறுதியிலிருந்து அவர்கள் பின்னழிவு விட்டார்கள். இப்போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியிடம் இருக்கின்ற சில அதிகாரங்களை வெட்டி குறைக்கின்ற முறைமை பற்றி தான் அவர்கள் பேசுகின்றார்கள்.
அரசாங்கம் ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை முன்வைத்து இந்த அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வருகிறது. ஐக்கிய தேச கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய 2 கட்சிகளும் சேர்ந்து அமைந்த ஒரு கூட்டணி அரசாங்கம் தற்போது தற்காலிகமாக ஆட்சியில் இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதில் என்ன பிரச்சனையாக இருக்கிறது இவர்களுக்கு?
இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதாக வாக்குறுதி கொடுத்த போது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அவர் எதிர்கட்சியினுடைய பொது வேட்பாளராக களத்தில் இருந்தார். அதே நேரத்திலே ஆளும் தரப்பினுடைய தேக வேட்பாளராக களத்தில் இருந்த அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய கட்சியே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படக்கூடாது என்று கூறுகின்ற நிலைமையிலேயே களத்தில் இருந்தன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினதும் ஆளும் கூட்டமைப்பான பொதுமக்கள் ஐக்கிய முன்னணியினதும் தலைமை பதவிகளை இப்போது மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு விட்டுக் கொடுத்த நிலையிலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த நிறைவேற்று அதிகார முறை ஒழிப்பதில் அதிக ஆர்வம் காட்டாத ஆளும் தரப்பினுடைய பிரதிநிதியாக மாறியிருக்கின்றார். கொழும்பிலே சில அரசியல் வட்டாரங்களிலே நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்களுடைய பேச்சினுடைய அடிப்படையிலே வெளிப்படையாக நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்பதற்கு தான் துணைபவர் போல தேர்தல் காலத்தில் தான் செயற்பட்டவர் போல மைத்ரி காட்டிக் கொண்டாலும் அவரே பின்னணியில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் ஐக்கிய பொதுமக்கள் ஐக்கிய முன்னணி கூட்டமைப்பையும் நகர்த்தி இந்த நிலையிலே தன்னுடைய அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்வதற்கான காய்நகர்த்தல்களை செய்கின்றார் என்று ஒரு பேச்சும் இருக்கின்றது.
இதே நேரம் மாகாண சபைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற ஏகபோக அதிகாரங்கள், அந்த அதிகாரங்களை குறைப்பதற்கும் புதிய சீர்திருத்தத்தில் இடம் இல்லாதது போல தெரிகிறது. மாகாண சபை தொடர்பான அதிகாரங்கள் ஜனாதிபதியிடமே குவிக்கப்பட்டிருக்க வேண்டும், பாதுகாப்பு தொடர்பான அதிகாரங்கள் ஜனாதிபதியிடமே குவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற நிலைமை தொடர்வதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்?
இது வெளிப்படையானது. நிறைவேற்று அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான சரத்தான இந்த முப்படைகளின் தளபதியும் நாட்டின் தலகர்த்தரும்
நாட்டினுடைய முழு பாதுகாப்பு அமைச்சும் பாதுகாப்பும் அவருக்கு உட்பட்டது என்ற நிலைப்பாடு. இந்த நாட்டினுடைய தலைவர் பிரதமர் அல்ல, ஜனாதிபதி தான் என்பதை மிக அச்சு வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு ஏற்பாடு. அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தின் கீழே மாகாண சபை மாத்திரமல்ல, அதிகார பரவலாக்களுக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே ஜனாதிபதியின் கைகளுக்குள் குவிகின்ற ஒரு நிலை நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். அதனால்தான் இந்த மாகாண சபை முறைமை ஏற்புடையது அல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அது ஒரு கேள்விக்குட்படுத்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கும் கூட அதுதான் காரணம். அதுவே இப்போதும் தொடர்ந்தும் இருக்கின்றது.
மூத்த செய்தியாளர் வித்யாதரன். இனி இந்திய குறிப்பொன்று. இந்தியாவின் மோடி அரசு கொண்டு வந்த நில மசோதா திருத்தத்துக்கு எதிராக திமுக தமிழ்நாடெங்கும் இன்று ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது. இதுகுறித்து சென்னையிலிருந்து முரளிதரன்.
இந்தியாவின் மத்திய அரசால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலம் கையகப்படுத்தப்படும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதனை எதிர்த்த அதிமுக இப்போது ஆதரிப்பது சுய லாபத்திற்காகத்தான் என திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய மத்திய அரசு சில மாற்றங்களுடன் அறிமுகப்படுத்தியிருக்கும் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை எதிர்த்தும், தமிழகத்தில் மாநில அமைச்சர் ஒருவர் அளித்த நெருக்கடியால் அரசு அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அதற்காக மாநில அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் திமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அன்பழகனும், திருவள்ளூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினும் பங்கேற்றனர். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாகவும், ஆனால் தற்போது தமிழகத்தை ஆளும் கட்சி இதனை ஆதரிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்.
இந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று ஜெயலலிதா கூறுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த சட்டத்தை ஜெயலலிதாவுடைய கும்பல் எதிர்த்ததோ அதே சட்டத்தை இன்றைக்கு ஆதரித்து வாக்களிக்க வருந்து கட்டி கொண்டு புறப்படுகிறது என்றால் இது தங்களுடைய தனிப்பட்ட சுயலாபத்திற்காகத்தான் என்பதை அருகிலுள்ள எந்த மக்களும் மறுக்க முடியாது.
தற்போதைய அரசாங்கங்களை தாங்கள் எச்சரிப்பதாகவும், அதில் அவர்கள் பாடம் கற்காவிட்டால் மக்கள் ஒன்று கூடி அவற்றின் அகம்பாவங்களை வீழ்த்துவார்கள் என்றும் கருணாநிதி கூடியிருந்த தொண்டர்களிடையே பேசினார். திருவள்ளூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மு க ஸ்டாலின், பெங்களூர் சொத்துக்குவிப்பு வழக்கின் காரணமாகவே நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக வாக்களித்ததாக தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இது தொடர்பாக திமுக இன்று காலையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் நேற்று நடந்த காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக நடுவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் என குற்றஞ்சாட்டி ஆட்டத்தின் முடிவு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது என்றும் கூறி வங்கதேசத்தைச் சேர்ந்தவரான சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் முஸ்தபா கமால் கருத்து வெளியிட்டிருப்பது வருந்தத்தக்கது என்றும் ஆதாரமற்றது என்றும் கூறி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை நிர்வாக அதிகாரியான டேவிட் ரிச்சர்சன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை தருகிறார் சதாத்.
மெல்பர்னில் வங்கதேசம் இந்தியாவிடம் தோற்க நேர்ந்த உலகக்கோப்பை காலிறுதி ஆட்டத்தில் நடுவர்கள் வழங்கிய தீர்ப்பை கண்டித்து தான் ராஜினாமா செய்யக்கூடும் என்று ஐசிசி தலைவரான முஸ்தபா கமால் எச்சரித்திருந்தார். ஐசிசி தலைவராக அல்லாமல் ஒரு கிரிக்கெட் ரசிகனாக நான் சொல்கிறேன், நடுவர்களின் தீர்ப்புகள் மிக மோசமாக இருந்தன என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நடுவர்கள் பிழைவிடக்கூடும், ஆனால் இதை அவர்கள் வேண்டுமென்றே செய்தார்களா என ஐசிசி ஆராயும் எனவும் கமால் கூறியிருந்தார். ஐசிசி என்பது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் என்றில்லாமல் இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலாக மாறிவிட்டது என கமால் சாடியிருந்தார். ஆனால் ஐசிசியின் தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா கமால் தெரிவித்திருக்கின்ற கருத்து துரதிருஷ்டவசமானது என கூறி ஐசிசியின் தலைமை நிர்வாக அதிகாரி டேவிட் ரிச்சர்ட்சன் பதில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆனாலும் முஸ்தபா கமாலின் அந்த கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்துதான் என்றும் அது ஐசிசியின் கருத்தல்ல என்றும் ரிச்சர்ட்சன் தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆட்ட நடுவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் நேர்மையை எந்த வகையிலும் கேள்விக்குள்ளாக்க முடியாது என குறிப்பிட்டிருக்கின்ற ரிச்சர்ட்சன், ஏதோ ஒரு செயல் திட்டத்தோடு நடுவர்கள் செயல்பட்டார்கள் என குற்றஞ்சாட்டுவது அடிப்படையில்லாத குற்றச்சாட்டு என்றும் அதனை தான் வலிமையாக மறுப்பதாகவும் கூறியிருக்கின்றார். வங்கதேசம் தோற்றிருந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வங்கதேச ரசிகர்களும் நடுவர்களின் தீர்ப்புகளை கண்டித்து ஆத்திரம் வெளியிட்டு வருகின்றனர். வங்கதேசம்தான் வென்றிருக்க வேண்டும், ஆனால் இந்தியா தங்களது பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி கோப்பையை விலைக்கு வாங்கிவிட்டது என ஷமீம் என்ற ஒரு ரசிகர் பிபிசி வங்கமொழி சேவையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சாகர் ஹனான் என்ற ரசிகர் தனது பதிவில், மொத்தம் 5 தவறான தீர்ப்புகளை நடுவர்கள் எடுத்திருக்கிறார்கள். கேஷ் பிடிக்கப்பட்ட நிலையில் நோபால் என்று அறிவித்தனர். அதுபோல் LPW மற்றும் கேட்ச்களில் தவறான முடிவுகளை வழங்கினர். ஆனால் இந்திய பந்துவீச்சாளர்கள் 4 முறை நோபால் வீசியதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இந்தியா நடுவர்களின் உதவியோடு கோப்பையை திருடிக் கொண்டு போகிறது என அந்த ரசிகர் குறிப்பிட்டிருக்கிறார்.
செய்தியை வழங்கியவர் சதா. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.